இயேசு ராஜா, உம்மில் அன்பு கூறுவோ, உம்மில் வைக்கும் ஆசையாலே பாவும் யாவும் வெறுப்பே. நீரும் அன்பாய் என்னை வந்தி ரத்தம் சிந்தி ரட்சித்தீட்டில் உம்மோடென்றும் வாழ்ந்தே நித்யானந்தம் கொள்ளுவே.
இவ்வளவாய் எங்களில் அன்பு கொண்டவரே, உமை எப்படி பாடுவோம், என்ன வார்த்தைகளால் புகழுவோம் சார். இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கும் வரைக்கும் உண்மை அன்போடு உமை பாடி தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்த இன்னும் எங்களை பக்குவப்படுத்த முடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். மட்டுமல்ல, உம்முடைய கற்பனைகளை கவனித்து பார்த்து அந்த வழியிலே நடக்கிற உத்தமமான இதயத்திலே எங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. உம்முடைய இதயம் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டுமே, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டுமே, எங்களுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை அல்லப்பா, அப்படி வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழணுமப்பா. உம்மை மகிமைப்படுத்தணும், உம்மை பிரியப்படுத்தணும், உம்மை மகிழ பண்ணணும், அந்த பலத்தையும் கிருபையும் எங்களுக்கு தாருங்க சுவாமி. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையின் கிரியைகளும் வித்தியாசப்படாம உண்மையாய் உமக்கென்று வாழ எங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆவியானவரே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்துகொள்வதாக, தாங்குவதாக, நடத்துவதாக. ஹோலி ஸ்பிரிட், டேக் யுவர் கண்ட்ரோல், லீட் அஸ். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இயேசு என்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் உட்கார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு ஜீவிக்கிறார். ஆவேத நாம் கூடி வந்திருக்கிறோம். நான் உங்களோடு இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளை குறித்து இப்போ பேசலாம்னு சொல்லி நான் ஆண்டவர்களை வாஞ்சிக்கிறேன். ஆகவே என்னுடைய கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 13 அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நாம் எடுத்துட்டீங்களா? மார்க்கு சாரி, மன்னிக்கணும், 12 அதிகாரம். மார்க்கு 13 அதிகாரம் 28-33 வரை. அதுக்கு முதல் கொஞ்சம் கவனிங்க, ஒரு சில அறிவிப்புகள் நான் சொல்லி கடந்து கொள்ள விரும்புகிறேன். படிங்க பனிரெண்டாம் அதிகாரம் 28-33 வரை. சரி, வாசிக்க.
வேதபாரவரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஷ்டவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல புறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாயிருக்கிறது என்றான்.
சரி, எல்லா கற்பனைகளிலும் பிரதான கற்பனை எது என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை சரியான இடத்திலே வந்து கேட்டான் அந்த வேதபார. Which is the greatest commandment? எது முக்கியமான கற்பனை அல்லது எது பிரதானமான கற்பனை என்று ஆண்டவரிடத்தில் வந்து இந்த வேதபாரகன் ஒரு கேள்வியை கேட்டான். அந்த கேள்விக்கு ஆண்டவர் சொன்ன பதிலை நாம் இந்த பகுதியில் நாம் வாசி கேட்டோம். கற்பனைகள்லாம் பிரதான கற்பனை. உன் தேவனாய கர்த்தரிடத்தில், உன்னை சிருஷ்டித்த ஆண்டவரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்பது. இது ஒரு பகுதி. அதன் மற்ற பகுதி, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் புறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. இதுதான் கற்பனைகள்லாம் பிரதானமான கற்பனை. ஆகவே இந்த வேதத்திலே இருக்கிற மொத்தம் 66 புத்தகங்களின் மொத்த தாற்பரியம் அல்லது இந்த வேதத்தில் இருக்கிற அனைத்து சத்தியங்களையும் முழுமனவே நாம் ரெண்டு கற்பனைகளுக்குள்ளே கொண்டு வர முடியும். என்னவென்றால், தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூர், அதே நேரத்தில் புறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயா. இதுதான் கற்பனைகளில் எல்லாம் பிரதானமான கற்பனை. இந்த வேதத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வேத பகுதி தான். நான் வேதம் முழுவதும் விரும்புகிறேன், ஆனாலும் எனக்கு மிக மிக என்னை கவர்ந்த, என்னை கேட்டால் த ஹார்ட் ஆஃப் த பைபிள், அதாவது இந்த வேதத்தின் இதயமே இந்த வசனம்தான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடு, உன் முழு மனதோடு, உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயா. முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, அரைகுறையாக அல்ல, பாதி பாதி அல்ல, 50-50 அல்ல, உன் முழு இருதயத்தோடு உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயா. இதுதான் கற்பனைகள்லாம் பிரதான கற்பனை. கவனிங்க, கிறிஸ்தவம் என்றால் என்ன? வாட் இஸ் தி மீனிங் ஃபார் தி கிறிஸ்டியானிட்டி? கிறிஸ்தவம் என்றால் என்ன? இங்கே நாம் தெளிவாக அதை கண்டுகொள்ள முடியும். உண்மையாக நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்தவம் என்கின்றது ஒரு சமயமே அல்ல, அது ஒரு மதமும் அல்ல, இது ஒரு கற்பனை அல்ல, அல்லது ஒரு காவியமும் அல்ல. கிறிஸ்தவம் என்றால் தேவன் மனிதனோடு வைத்திருக்கிற ஒரு உண்மையான உறவுக்கு பேர் தான் கிறிஸ்தவம். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன், பட் இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி மேன் அண்ட் காட். கிறிஸ்தவம் என்றால் தேவனோடு மனிதன் வைத்திருக்கிற ஒரு உண்மையான உன்னதமான உறவு, இதற்கு பேர் தான் கிறிஸ்தவமா. ஆகவே இந்த உணர்வோடு, இந்த அறிவின் அடிப்படையோடு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்தித்து பார்த்தால் நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே உறுதியாக நம்புறேன். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவரிடத்தில் நான் கேட்டுக்கொண்ட ஒரு காரியம், உங்களோட மனசாட்சிக்கு தெரியும், உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்க. எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறேன். இப்ப என்ன கவனிங்க, நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறோம், எனக்கு சந்தேகமே இல்லை. நீங்க உங்காத்திருக்க எல்லாருமே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறோம், அவன் இங்க வந்திருக்கும். ஆனா கேள்வி என்னென்ன, ஆண்டவர் சொல்ற காரியம் என்னவென்றால், என் முழு இருதயத்தோடு நான் அன்பு கூறுறேன்னா தட்டு இப்போது. நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறோம் உண்மை, ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன, என் முழு இருதயத்தோடு, என் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரிடத்தில் நாம் அன்பு கூறோம். ஏனென்றால் தேவன் நம்மை முழுவதுமாக அன்பு கொண்டிருக்க, ஆண்டவர் இயேசு தன் கடைசி துடி ரத்தத்தையும் தன் ஜீவனையும் சிலுவையிலே கொடுத்து உன்னிடத்திலே என்னிடத்திலே அன்பு கொண்டிருக்க, நீங்களும் நானும் அரைகுறையாக பாதி பாதியாக ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுறது எந்த அளவுக்கு சரியா? சரி, திருமணமான உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்க கணவனை பார்த்தோ அல்லது உங்களோட மனைவியை பார்த்தோ நான் உள்ள 50% அன்பு கூறுறேன், மிச்சம் 50% இன்னொருவருக்கு என்று சொன்னால் அதை நீங்க உங்களை உள்ள ஏற்றுக்கொள்ளுமா? கேன் யூ அக்செப்ட் தட்? அப்படின்னு சொன்னா அதுல ஒரு உண்மை இருக்க, ஆண்டவரிடத்தில் நாம் உண்மையாக அன்பு கூறணும், முழுவதுமாக அன்பு கூறணும், அறிகுறியாக அல்ல முழு இருதயத்தோடு. ஆகவே நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறோம், ஆனால் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறோமா? உன்னோட மனசாட்சிக்கு தெரியும், உன்னோட இருதயத்துக்கு அது தெரியும், எனக்கு தெரியும் என்ற இருதயத்தை நான் இந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். அப்ப இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூற நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம், அதுக்கு நாம் ஒப்புக்கொடுப்போம். அன்பு கூற ஒரு அர்ப்பணிப்பு அவசியம் பார், கர்த்தரிடத்தில் அன்பு கூற ஒரு அர்ப்பணிப்பு மிக மிக அவசியம். ஆகவே இதனாலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு கற்று அவர்களை கை கொண்டு ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூற நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாமல். சரி, இங்கு நாம் பார்க்கிறோம் தேவன் பலிகளை அறிமுகப்படுத்தினார், பலவிதமான பலிகளை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறோம், லேவிய ராமத்தில் அதை நாம் படிக்கிறோம். ஆனா தேவன் பலிகளை அறிமுகப்படுத்தினாலும் அவைகளை விட தேவனிடத்தில் அன்பு கூறுவது மிகவும் சிறப்பான ஒரு பலி, மட்டுமல்ல தேவன் விரும்புகிற ஒரு பலி. அதைத்தான் இந்த வேத பாரணம் சொல்றேன் இல்லையா, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவதும் தண்டத்தில் அன்பு கூறுவது போல் புடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகன முதல பலிகளை பார்க்கலும் முக்கியமாக இருக்கும். அவை பலிகளை தேவன் அறிமுகப்படுத்தியிருந்தாலும் பழைய ஏற்பாட்டிலே அந்த பலிகள் கிறிஸ்துவோடு முடிவடைந்தது. ஆனால் அந்த பலிகளை பார்க்கலும் தேவனிடத்திலே அன்பு கூறுவது தேவனுக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது, மிகவும் முக்கியமாக இருக்கு. அவை நாம் இதனாலே ஆண்டவரிடத்திலே முழுவதுமாக அன்பு கூற நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அரை குறையாக அல்ல, ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போறோம். ஆண்டவரிடத்திலே முழுவதும் அன்பு கூற நம்மை நாம் அர்ப்பணிப்போம், அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வாரா? சரி, இதனாலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம் என்னென்றால், ஹவு எப்படி How we can love? எப்படி நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூறுறோம்? ரைட், நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேதம் சொல்றது ஒரு முழுநிறத்தோடு தேவனாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாங்க. ஆனா இப்ப கேள்வி என்னவென்றால், எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுறோம்? How we can love the Lord in our life? கொஞ்சம் கவனிங் பிளேஸ். I don't know, waste my time. இதை கவனிங்க, எப்படி நம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும், அதுதான் நாம் இந்த நாளிலே கருத்தாக கவனமாக கற்றுக்கொள்ளும். நாட்கள் கடந்து போகுது, காலங்கள் சீக்கிரமாய் கடந்து போகுது, நம்முடைய நாட்கள் வாழ்க்கை வீணாகிற கூடத்தல்லவா? அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு உண்மையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ ஆண்டவருக்கு நம்ம நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வாரா? ரைட், நாம் சீக்கிரமாய் கடந்து போவோம். எப்படி தேவனிடத்திலே நாம் அன்பு கூறுறது? ஒருவேளை இவங்களை பார்த்து நான் கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவேன், எப்படி ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறது. பட் நமக்கு தேவை வேதம் நமக்கு என்ன சொல்லுது, நம்முடைய அறிவின் அடிப்படையில் ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூறுவது அல்ல. வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே நாம் அன்பு கூறுவதே ஆண்டவருக்கு ஏற்றதும் பிரியமானதாக இருக்கும். அவ எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுறது என்பதை குறித்து நான் நேரத்தை கேட்டபடி ஒரு 7 காரியங்கள் சுருக்கமாகவும் சீக்கிரமாகவும் நான் கூட பகிர்ந்து கொள்றேன். அவை உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படையிலே நீங்களிடத்தில் அன்பு கூறுவீர்களா இருந்தால் தேவன் உங்களிடத்தில் அன்பு கூறுவார் என்பதில் சந்தேகமே. சரி, இப்ப நாம் கவனிப்போம் எப்படி ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு கூற முடியும். நம்பர் 1 படிப்போம். 1 யோவான் 2 அதிகாரம் 5 வசனம். 1 யோவான் 2 அதிகாரம் 5 வசனம்.
அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும்.
அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளத்தில் தேவ அன்பு
மெய்யாக
பூரணப்பட்டிருக்கும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாகவே
பூரணப்பட்டிருக்கும்.
அப்படியே யோவான் 14 அதிகாரம் சீக்கிரம் யோவான் 14 அதிகாரம் 23 படிங்க. 14:23 யோவான் 14:23 ஒரு மட்டத்தில் அன்பா இருந்த
இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார்.
ஒருவன் எனில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஒருவன் எனில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். நான் முதல்ல பார்த்தோம், நான் ஆண்டவுடைய வார்த்தைகளை கை கொண்டால் தேவனுடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்பட்டிருக்கு. இங்கே இயேசு சொல்றாரு, ஒருவன் என் அன்பா இருந்தால் என் வார்த்தைகளை அவன் கை கொள்ளுவான். ரைட். இப்ப என்ன கவனிங்க, ஆண்டவுடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் கை கொள்ளுவான். எந்த அளவுக்கு நீ ஆண்டவுடைய வார்த்தையை கை கொள்கிறாயோ அந்த அளவுக்கு தான் நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறாய் ஒழிய வேற அல்ல. ஹலோ, நான் சொல்றேன் நல்லா கவனி. எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் கை கொள்கிறோம் கடைபிடிக்கிறோம் அந்த அளவுக்கு தான் நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவாய் ஒழிய வேற அல்ல. ஆகவே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சாகும் வரைக்கும் கற்று 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 அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். என்ன கவனிங்க, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்ளும் போது அல்லது தேவனுடைய வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கும் போதுதான் நம்முடைய சொந்த சாயல் மாறி அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறுகிறோம். ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? தன்னுடைய வார்த்தைகளை நமக்கு அனுப்பி நம்மை மாற்றுகிறார், நம்மை வணைகிறார் அல்லது நம்மை மறுபடுத்துகிறார். அவ தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் கை கொள்கிறோமோ கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறோமே அல்லாமல் வேற அல்ல. அவன் நமக்கு தெரியும், நம்முடைய மனசாட்சி தெரியும் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்கிறோம். ஒருவேளை நமக்கு ஆண்டவுடைய வார்த்தைகள் தெரிந்திருக்கலாம், கர்த்தருடைய வசனம் நமக்கு தெரிந்திருக்கலாம், ஆனா அது அல்ல காரியம். எந்த அளவுக்கு நாம் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை நாம் கை கொள்கிறோம் தட்டு செய்யும் போது. இப்ப என்ன கவனிங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நபர் ஒருவேளை ஆண்டவுடைய வார்த்தையை மீறி நடக்கிறார் என்பதற்காக நீயும் அதை பின்பற்ற வேண்டும் என்றது அவசியமில்லை. நீ யாருக்கு கடனாளி? நீ யாரை பின்பற்ற போற? நமக்கு தெரியும் எல்லாருக்கும், கலிலேயா கடல் ஓரத்தில் இயேசு பேதுருவையும் அந்திராவையும் பார்த்து சொன்னாரு, என்னை பின்பற்று, கம் அண்ட் ஃபாலோ மீ, என்னை பின்பற்று. ஆண்டவரை பின்பற்ற வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளுவதே அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை. ஏசு கிறிஸ்துவை ஒருவன் பின்பற்ற வேணுமா இருந்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒருவன் அன்பு கூறுவனுமா இருந்தால் அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவனாக இருப்பான். என கருமானவர்களே, பல பாரம்பரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்வதால் தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது. நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையில பற்பல விதமான பல விதங்களிலே பல பாரம்பரியங்களை நாம் கை கொண்டு வந்திருக்கோம். அந்த பாரம்பரியங்களை நாம் உறுதியாக பிடித்திருப்பதனால் தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியாது. அவைகளை நாம் நிறைவேற்றுவதால் ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூற முடியாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்திலே நம்மை நாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிக் கொள்றோம். பாரம்பரியங்களை கை கொண்டு ஏதோ ஒரு விதத்திலே நம்மை திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். நான் பக்தியா இருக்கிறேன் என்கின்ற ஒரு எண்ணத்திற்காக என்னவோ பாரம்பரியங்களை கைகொள்வதால் நம்முடைய ஆத்மாவை நாம் ஒருவனை திருப்திப்படுத்தலாம். ஆனால் தேவனை திருப்திப்படுத்த முடியாது, அவரை பிரியப்படுத்த முடியாது, அவரை மகிமைப்படுத்த முடியாது. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இயேசு பரிசுரை பார்த்து இப்படி கேட்டார், உங்கள் பாரம்பரியங்களினால் தேவனுடைய கற்பனையை ஏன் அவமாக்குறீர்கள்? இன்னைக்கு அநேகருக்கு சத்தியம் தெரிந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டாலும் பாரம்பரியங்களை விட்டுவிடுறதுக்கு விருப்பம் இல்லை. இத்தனை வருஷம் நாங்கள் அதை செய்துட்டு வந்தோமே, எங்களுடைய குடும்பம் அதை இத்தனை ஆண்டுகளாக செய்துட்டு வந்திருக்குது, எங்களோட பாரம்பரியம், எங்களோட பரம்பரை அப்படியெல்லாம் சொல்லிக் கொள்வார். அப்படி செய்வதனால் தேவரை நாம் மகிமைப்படுத்த முடியாது, அவரை நாம் பிரியப்படுத்த முடியாது, அவரிடத்தில் நாம் அன்பு கூறவும் முடியாது. என்ன கரிமானவர்களே, எந்த அளவுக்கு நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறாய் என்றதுக்கு ஒரு பெரிய அமில சோதனை என்னவென்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்வது. தேவ வார்த்தைகளை கை கொள்வதே தேவன் நம்மிடத்தில் பிரதானமாக எதிர்பார்க்கிற படிங்க. உபாகமம் 5:10 படிங்க. உபாகமம் 5:10 இடத்துல அன்பு கூர்ந்து
அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இறக்க
பாருங்க. 5:10 நான் வேகமா போறது காண நேரம் நெருக்கடி தான். என்ன 5:10 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து
என்
கற்பனைகளை
கைகொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை.
ஆகவே பிரியமான பெற்றோரே, நான் உங்களுக்கு அன்பா ஒரு காரியம் சொன்ன கேளுங்க. தேவன் உங்கள் சந்ததியிலும் பிரியமா இருக்க, தேவன் நீங்கள் விட்டு செல்லுகிற உங்கள் சந்ததியிலும் பிரியமா இருக்க ஆண்டவருடைய கற்பனைகளை நீங்கள் முதலாவது கைகொள்ளும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தேடி வச்சுட்டு போகணுமே ஒழிய சாபத்தை தேடி வச்சுட்டு போயிடக்கூடாது. உலக பொருட்கள் ஒருவேளை இந்த உலகத்தின் தேவைகளை அவர்களுக்கு சந்திக்கலாம், ஆனால் அவர்களை ஆசீர்வாதமாக மாற்றாது. பாரு, பெற்றோர் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வரும்போது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிக்குள்ளே போகுது. பாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த கற்பனைகளை கை கொள்வதற்கு 1000 தலைமுறைக்கும் நான் இறக்கம் செய்வராக. பொய்யுறையாத தேவன், சொன்னதை செய்கிற ஆண்டவர். நான் இப்படி ஜெபிக்கிறது உண்டு, ஆண்டவரே நீ வரும் வரைக்கும் என் சந்ததி சந்ததி உன்னை சேவிக்கும். தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனுடைய பொறுப்பு. இது நான் மாத்திரம் பத்தியா இருந்துட்டு போயிடக்கூடாது. பாரு, நம்முடைய சந்ததியும் அவரை சேவிக்கணுமே, நம்முடைய சந்ததியும் அவருக்கு அன்பு கூறணும். அது எப்படி? நாம் பெற்றோராகிய நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிக்குள்ளேயும் கடந்து செல்வது. பாருங்க, ஆண்ட நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆகவே எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுறோம். ரைட். இப்ப என்ன கவனி, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற நெருக்கடிகள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற கஷ்ட நஷ்டங்கள் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கிடக்கூடாது. நல்லா கவனிச்சு, ஏனென்றால் எல்லாம் நல்லாக இருக்கும்போது நாம் ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும். ஆனால் அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில வர்ற நெருக்கடிகளின் போது, நம்முடைய வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளின் போது அல்லது உன்னை சுத்தி சூறாவளி வீசும் போது நீ தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுவாயா என்பதை பார்ப்பதற்காகவே, என்பதை அறிவதற்காகவே தேவன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை நெருக்கடிகளை அனுமதிப்பார் என்று நான் உண்மையாக சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்றேன். பார், ஆகவே நெருக்கடிகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளாதபடி ஒரு தடையாக போயிடக்கூடாது. அந்த நேரத்திலே நாம் ஆண்டவருடைய வசனத்தை உண்மையாக உறுதியாக கை கொள்வோமாக இருந்தால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி நம்முடைய பிரச்சனைகளின் நடுவே நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார் என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்றேன். ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸ்டாண்ட் ஹியர். உங்களோட மனதை சிந்தையும் நீங்க தயவு செய்து அங்கே அலக்கிடு. ஐ ஃபீல் சம்திங் டைம் டு டைம் இன் மை ஸ்பிரிட் வாட்ஸ் கோயிங் ஆன் அமங் தி கோர்ட்ஸ் பீப்பிள். என்ன போகுது என்பது ஒரு அளவுக்கு நான் உணர்ந்து கொள்ளேன். சோ பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். பிசாசு உங்களுடைய சிந்தனைகளை அங்குமிக்கும் அலக்கழிக்கிறது இடங்கள். கண்ட்ரோல் யுவர் மைண்ட், டேக் தி வேர்ட் இன் யுவர் ஹார்ட். எந்த அளவுக்கு ஆண்டோட வார்த்தைகள் நாம் கை கொள்ளணும்? நெருக்கடிகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, மற்றவன் நம்மை கைவிடும் போது, நாம் விரும்பின சில காரியங்கள் நடைபெறாத போது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டோட வார்த்தைகளை நாம் கை கொள்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, நான் ஆரம்பத்தை சொன்னது போல் சொல்றேன், சபையில இருக்கிற ஒரு சிலர் சத்தியத்தை கை கொள்ளாமல் போவதால் ஆண்டோட வசனம் பொய்யாக மாறா, அதன் வல்லமை குன்றா குறையா. இப்ப நாம என்ன நினைக்க சில நேரத்தில், நம்மோடு இருக்கிறவர்கள் அப்படி செய்கிறார்களே, நானும் கொஞ்சம் அப்படி செஞ்சா என்ன, அப்படி என்கின்ற ஒரு சோதனை சில போல நமக்குள்ள வரும். இதெல்லாம் தேவ வாழ்க்கத்தில் அல்ல, இதெல்லாம் தேவனத்தில் வர குரலும் அல்ல, இதெல்லாம் தேவனத்தில் வர சத்தமும் அல்ல, இது அச்சுறுத்தல் பிசாசுகிட்ட வர சத்தம். எண்ணங்கள் பார், அவரை பார், அவர் கொஞ்சம் அப்படி இப்படி வாழ இல்லையா, ஆனா அவன் நல்லா இருக்கு இல்லையா, லுக் அட் ஹிம், அவனை பார், அவனை பார், அவனை பார். இப்படி சொல்றது தேவன் அப்படி, நாம் எப்போதும் ஆண்டவரை பார். அதே நேரத்தில் சத்தியத்தின்படி வாழ்கிற நல்ல தேவனுடைய பிள்ளைகளை மாத்திரம் உற்று நோக்கு, அதனால உங்களுக்கு நன்மை உண்டா. தேவோட வசனத்தை மீறி நடக்கிறவர்களை நான் நீயும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. அதற்கு அவர்கள் ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு கணக்கு கொடுப்பார். அது அவர்களும் தேவன். ஒருவேளை அப்படி சிலர் தேவோட வசனத்தை மீறி நடக்கும் போது உனக்கு புத்தி சொல்லணுமா இருந்தால் தாழ்மையோடு அவர்களுக்கு புத்தி சொல்லி, அதே நேரத்தில் நாமும் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழணும். அப்படி இல்லாட்ட சொல்ல, நீ சொல்றத மற்றவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹலோ, நான் சொல்ல நல்லா விளையாங்க. பைபிள் தெளிவாய் சொல்லுது, நாளானது சமீபமாய் வர்றதை எவ்வளவாய் கவனித்து பார்க்கிறீங்களோ அவ்வளவாய் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல். நாம் மற்றவர்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நான் வாழாவிட்டால் எப்படி நான் மற்றவர்களுக்கு புத்தி சொல்றது, எப்படி மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள போறேன், ஹவு த பீப்புள் கேன் அக்செப்ட். அவன் யாராவது ஒருவர் சத்தியத்தை விட்டு வழிவிலகி நடக்கிறார்களா, அவங்களுக்கு நீ புத்தி சொல். உன்னை சுத்தமான காத்துக்கொள்ள பைபிள் சொல்லுது, தேவோட வார்த்தை சொல்லு. ஆனா அதே நேரத்தில் சத்தியத்தை விட்டு வழி விலகி நடக்கிறவர்களை நாம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணலாம், அவர்களுக்கு நாம் புத்தி சொல்லலாம், ஆனால் அவர்களை நாம் பின்பற்றக்கூடாது. ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்ட நான் ஏன் இந்த வழியை மாற்றிக்கொள்ள வேண்டும்? ஆனா அதே நேரத்தில் சத்தியத்தை உத்தமமாக கை கொண்டு ஆண்டவருக்கு என்று வாழுகிற மக்கள் சபையில நிச்சயமாக இருப்பார்கள். அவர்களை கவனித்துப்பார், அவைகளை நினைத்து பலங்கள். ஆகவேதான் நான் உங்களை சொல்றேன், சபையிலே நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடர் இல்லாதபடி நாம் காத்துக்கணும். நாம் பக்தியாக இருக்கலாம், பரிசுத்தமா இருக்கலாம், மற்றவர்களுக்கு நாம் ஒரு இடர்ல கொண்டு வந்துடக்கூடாது. நான் போனபோது ஒரு கடைசியாக பிரசங்கம் போடும்போது, நீங்க மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டா தேவர ராஜ்யத்தில் பிரவசிக்கும்னு சொன்னீங்க. அது ஒரு பாகத்தை நான் டச் பண்ண மறந்துட்டேன், என்ன தெரியுமா? அதன் கீழே ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குனார், அவருடைய கழுத்துல எந்திர கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு வருது நல்லது அப்படின்னு சொல்ல. ஆகவே சபையில இருக்கிற நாம் நம்முடைய நடத்தைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய உடைகள், நம்முடைய செயல்பாடுகள், வட்டவர் எனித்தி மற்றவர்களுக்கு ஒரு இடரல் உண்டாகாதபடி கொஞ்சம் காத்துக் கொள்றதும் கவனித்துக் கொள்றதும் மிக மிக முக்கியமானதும் சத்தியத்தின்படியான. நான் இப்படிதான் இருப்பேன் அப்படி என்று சொல்லி நாம் சொல்லிடக்கூடாது. மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு நாம் அனுசரணையாக இருக்கணுமே ஒழிய மற்றவர்களுடைய பின்மார்க்கத்துக்கு நாம் ஒரு காரணமாக மாறியிருக்கிறார். வார்த்தைகளை நாம் கை கொள்வதே கத்திடத்தில் அன்பு கூறுவதா பாருங்க. நம்மளும் பார்க்க பிசாசுக்கு அதிக வசனம் தெரியும், இது உங்களுக்கும் தெரியும். நம்மளும் பார்க்க பிசாசுக்கு வேதம் தெரியும், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆனா வேதத்தின் வார்த்தையின்படியெல்லாம் பிசாசு நடக்க மாட்டான், வாழ மாட்டான். மாறாக வேத வார்த்தைகள் தங்களுடைய வாழ்க்கையில கை கூட நடக்கிறவர்களை என்ன செய்வான்? டிஸ்டர்ப் பண்ணுவான். உத்தமர்கள் மேலதான் பிசாசு கண் இருக்கு பாரு, பாவம் செய்யறவர்கள் மேல பிசாசுல கண் வைக்கவே மாட்டான் பாரு. ஏன்னா அவங்க நம்ம கட்சி பாரு, அப்ப சில யோசிப்பாங்க அவங்க நல்லா இருக்கு இல்ல, அவன் பாவம் செஞ்சாலும் சத்தியத்தை விட்டு வழி விலகி நடந்தாலும் அவன் நல்லா இருக்க. இப்ப எனக்குள்ள வர கேள்வி என்ன தெரியுமா? பீப்புள் எதை பார்த்து நல்லா இருக்கிறாங்க ஏன்னு சொல்றது? பொதுவா நாம் என்ன நினைக்கணும் தெரியுமா? அவன் கொஞ்சம் பணமும் வசதியும் வாய்ப்பு அப்படி இருக்கிறாங்க, அவன் நல்லா இருக்கான். யார பார்வையில? நம்ம பார்வையில். இது நம்ம கருத்து. ஆனா ஆண்டவர், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படி சொல்லுவார சொல்லுவார. இன்னும் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, சிக்ஷைகள் வந்து பிள்ளைகளுக்கு தான். நல்லா விளையாடும், நல்லா விளையாடும். சிக்ஷை வந்து பிள்ளைகளுக்கு தான். பிள்ளைகள் அல்லாதவர்களை தேவன் ஒரு சிக்ஷிக்க மாட்டார். ஆனா அவளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. நாம நீ கூடாது, பாவம் செய்யறவனும் சத்தியத்தை விட்டு வழிவிலகி நடக்கிறவனும் நல்லா இருக்கிறானே, ஆண்டவர் அவங்களை தண்டிக்கையிலே? நோ நோ நோ. The Bible says, நியாய தீர்ப்பு ஆண்டவருடைய வீட்டில் ஆரம்பம். பட்சபாதகம் அல்ல, உள்ளவர் அல்ல. ஒருவனுக்கு ஒரு மாதிரி, இன்னொருவருக்கு ஒரு மாதிரி அவர் கிரியடப்பிக்கிறவரும் அல்ல. அவர் பட்சபாதகம் உள்ளவர் அல்ல. அது நான் உங்க சொல்றேன் கேளுங்க, எந்த அளவுக்கு நீ ஆண்டவரத்தில் அன்பு கூறாயோ அவ்வளவுதான். அதே நேரத்தில் மற்றவர்கள் சத்தியத்தின்படி வாழவில்லையே என்கின்ற ஒரு வாரம் நமக்குள்ளே இருக்கணுமே. அந்த வாரம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வைக்கும். ஆனால் மற்றவர்கள் சத்தியத்தின்படி வாழவில்லையே சொல்லி குறை சொல்றவர்கள் தேவனிடத்தில் ஜெபிக்க மாட்டார்கள். அவர்கள் குறை சொல்லி கூட அவன் அப்படி, இவன் அப்படி, அவர் அப்படி, இவர் அப்படி, சபை அப்படி, அது அப்படி, இது அப்படி சொல்லிட்டே இருப்பார். ஆனா அவர்கள் ஆண்டவரிடத்தில் ஊக்கமாக அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஜெபிக்கிறது குறைவார். ஆனா மற்றவர்கள் வழியை விட்டு விலகி போறது நமக்கு சந்தோஷமா இருக்கூடாது. அதற்காக நம்ம ஆண்டவரை பார்த்து மன்றாடுவளாக ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூற கடனாளிகளாக அவரிடத்தில் அன்பு கூற நாம் தெரிந்திருக்கப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கோம். ஆகவே நீ படிக்கிற வேத வார்த்தைகளை, நீ வேதத்தில் வாசிக்கிற வேத வார்த்தைகளை வாழ்க்கை நீ அளந்துவா. நீ கற்றுக்கொண்ட வார்த்தைகளை வாழ்க்கையில் நீ கை கொண்டு நடக்கிறாயா? அவைகள் அறிவுக்கா அல்லது வாழ்க்கையின் அனுபவத்துக்கா? ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்வோம். அதுதான் நாம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிற யோவான் 15 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஏ சொல்றாரு, என்னுடைய அன்பிலே நிலைத்து, ரிமைன் இன் மை லவ், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவர் நாம வைக்கிற அன்புக்கு பல நெருக்கடிகள் வரும், பல சோதனைகள் வரும், பல விதத்தில் பிசாசு ஆண்டவர் மேல நாம வைத்திருக்கிற அன்பை உடைக்கிறதுக்கு பல விதத்தில் பிசாசு ட்ரை பண்ணுவார். ஆகவே ஆண்டவர் சொன்னார், ஏசு சொன்னார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. சில பேர் பாருங்க, கொஞ்ச காலம் இயேசுவத்தில் அன்பாருங்க, ஏசப்பா ஏசப்பா தோத்திரம் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் முன்னுபத்து நிற்பாங்க, எல்லாத்துலயும் பங்களிப்பாங்க. ஆனா கொஞ்சம் நாட்கள் போக 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 போறாது, அப்படியே குறைஞ்சி போய் கொண்டு போய். ஆனா ஏன் சொல்றாரு, என்னுடைய அன்பிலே நிலைத்திரு, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. படிங்க ரோமர் 8:36 நினைக்கிறேன். ரோமர் 8:36 இருந்து படி. ரோமர் 8:36
பாருங்க
எல்லாரும் அண்டர்லைன் பண்ணுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை
பிரிப்பவன் யார்?
எல்லாம் எடுத்துறீங்களா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை
பிரிப்பவன் யார்?
எவ்வளவு ஒரு தைரியமான ஒரு ஒரு வசனம். ஹலோ, இப்ப என்ன பாருங்க, என்ன கவனி, பிளீஸ் என்ன கவனி, நீ யோசிப்பா, நீ அப்படி சொல்ல முடியுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவும் யார்? எவைகள் நம்மை பிரிக்கும்? படி,
உபத்திரவமோ
உபத்திரவமோ
வியாகுலமோ
வியாகுலமோ
துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமோ இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும்
ஜீவனானாலும்
தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் கருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராய்
கிறிஸ்துவில்
உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம்.
அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று
நிச்சயித்திருக்கிறோம்.
சிஸ்டர் பிரதர், இந்த உறுதி உனக்குள்ள இருக்கணும். ஹலோ, இந்த உறுதியை நீ ஏற்படுத்திக் கொள்ள அந்த 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 பட்டியலே போறார். அதாவது என் வாழ்க்கையில சுருங்க சொல்ல போனா, என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எது நடக்காமல் போனாலும் கிறிஸ்து அன்பை விட்டு நம்மை பிரிப்போம். படிங்க உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் நினைக்கிறேன். உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் படி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்போம்.
நீர் என்ன உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போல உமது புயத்தின் மேலும் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல வலிது.
நேசம்
மரணத்தை போல
வலிது. பல பேர் பக்கத்தை சொல்லுங்க, எனக்கு தெரியுது. அடிக்கடி எடுக்கப்படாத புத்தமா
புதிய ஏற்பாடு 805 பக்கம்.
என்ன புதிய ஏற்பாடு?
பழைய ஏற்பாடு 805.
எத்தனை பக்கம்?
805 பக்கம்.
என்ன எடுத்துக்கொள்ளுங்க, உங்க உங்க பைபிள் கட்டாயமா இருக்குது அந்த புத்தகம். எத்தனாம் அதிகாரம்?
எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம்.
எட்டாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் என்ன எடுத்துறீங்களா? படி,
நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல வலிது.
நேசம் அப்படி இருக்கா பாருங்க, நேசம்
மரணத்தை
போல
வலிது.
வலியுது, இட் இஸ் சோ ஸ்ட்ராங். நான் இலங்கையில் இருக்கிற பத்திரிகை படிக்கும், அப்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்ன தெரியுமா, வாலிபன் திடீர் மரணம், தற்கொலை. என்னத்துக்கு எனக்கு கேட்கல, காதலி மறுத்து விட்டபடியால் காதலன் மனமுடைந்து என்ன தற்கொலை. ஏன்? நேசம் மரணத்தை போல கொடியது, அது வலியது. இட் இஸ் சோ ஸ்ட்ராங். ஆகவே நேசம் மரணத்தை போல வலியது. நேச வைராக்கியம் படிங்க.
நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது.
என்னதுக்கெல்லாம் ஒப்பிடப்பட்டிருப்பார்? நேச வைராக்கியம் பாதாளத்தை போல
கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் தேசத்தை அவிக்க மாட்டாது.
திரளான தண்ணீர்களும்
தேசத்தை அவிக்க மாட்டாது.
அவிக்க மாட்டாது.
வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும்
ஒருவன் தன் வீட்டில் இருக்கிற ஆஸ்தி எல்லாவற்றையும் அதுக்கு கொடுத்துட்டாலும்
அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும்.
முற்றிலும் அசட்டை பண்ணுவான். ஹலோ, படிச்சிருக்கீங்களா? ஒருவன் தன் வீட்டில் இருக்கிற ஆஸ்தி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாலும் நேசம் என்ன செய்யுமா? இப்ப நான் கேக்குறேன், எந்த அளவுக்கு நம்ம ஆண்டு உள்ள அன்பு வச்சிருக்கோம்? அது ஒரு மனசாட்சி. சில நேரத்தில் நாம் கேட்கிற காரியங்கள் கிடைக்க தாமதித்தாலே நாம் முறமுறுக்க ஆரம்பிச்சிடும். But we believe in God. நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். அப்படி நடக்காட்ட உடனே சோர்ந்து போறோம், கற்பனைகளை காத்துல பறக்கப்பட்டு வரும். என்றால் நாம் ஆண்டவர்ல வச்சிருக்கிற அன்பு அவ்வளவுதான். பாருங்க, ஒருவன் இம்மைக்காக மாத்திரம் நான் ஏன் கூட அதிகம் படுத்தப்படுத்துவேன். ஒன்னு குறைந்து 15 19 19 சொல்றது, ஒருவன் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து மேலே பிரியமா இருந்தால் அன்பா இருந்தால் அவன் எல்லாவரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவன் அப்படின்னு சொல்றான். இந்த உலகத்தின் தேவைகளுக்காக மாத்திரம் ஒருவன் ஆண்டவர் இயேசுவை தேடுவானா இருந்தால் அவனிடத்திலே ஆண்டவர் அன்பு உண்மையாக இல்லை. அதாவது ஏதோ ஒரு தேவைக்காக உண்மை தேடுவேன் தெரிந்த மனுஷன் ரெண்டு பேரும் அன்பா இருப்பாங்க. ஏண்டா ஏதோ ஒரு தேவைக்காக சிலர் உங்களை சொல்லல சரி சிலர் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில் இவரோட அன்பா இருக்கணும். இவரோட அதிக நெருக்கமா இருக்கு. அடிப்புறவாரு கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. அதிகமாக நாம ஒருவர்ல ஒரு சில வேளை நாம ஒரு சிலர்ல அதிகமாக அன்பு பாராட்டுறதும் கடம் பண்றதும் ஏன் தெரியுமா? இவரால நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும், ஏதாவது ஒன்றை வச்சு நாம ஒருவர்ல அன்பு கூறுவோம். ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, கிறிஸ்து நம்மையில வச்ச அன்பு அப்படிப்பட்ட அன்பாங்க. நல்லா விளைக்கணும். இந்த அடிப்படையில் தான் நாம் வாழணும். வாழணும் செவிக்கும். சபையிலிருக்கு எல்லாருமே திறமசாலிகள் அல்ல, கட்டிக்காரர்களும் அல்ல, பெரிய படிப்பாளிகளும் அல்ல, பணம் படைத்தவர்களும் அல்ல. ஆனா ஒன்று நிச்சயம், ரட்சிக்கப்பட்ட எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகள். பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து அவருக்காகவும் மரித்திருக்கிறாரே. ஆகவே ஆண்டு மட்டத்திலே நாம் இந்த உலகத்தின் தேவைக்காக மட்டுமல்ல, இயேசு நம்முடைய ஆண்டவராக இருக்கப்படியால் அவரிடத்தில் அன்பு கூறும். அற்ப சொற்ப காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறவர்களாக இருந்திராமல் அவர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார், என்னை படைத்த தேவன், என்னை சிருஷ்டித்த தேவன், என்னை ரட்சித்த தெய்வம், எனக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்த தெய்வம், எனக்காக தந்த உயிரையும் தந்த தெய்வம் என்கின்ற அந்த அடிப்படையில், அந்த சத்தியத்தின் அடிப்படையில், அந்த உண்மையின் அடிப்படையில் நாம் ஆண்டவரத்தில் அன்பு கூறணும். பாருங்க, தட் இஸ் தி ரியாலிட்டி. எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் நாம் ஆண்டவரத்தில் அன்பு கூறோம். நம்பர் டூ, நேரம் போது ஒன்று யோவான், சீக்கிரம் பாருங்க. ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் 20-21. ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் 20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் ஒருவன் சொல்லியும்
தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன்.
எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் 20-21. திரும்ப படிங்க.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும்
தன்
சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன்.
தான்
கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
போது போது, கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத இறைவனிடத்தில், காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்கின்ற ஒரு கேள்வியோடு அந்த வசனம் முடிதுவான். அது இது யாரு சொல்லப்படுது? ஆண்டிடத்தில் அன்பு கூறு சொல்லுகிறவர்களுக்கு. ஒருவன் ஆண்டிடத்தில் அன்பு கூறு சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். நம்முடைய பார்வைக்கு நாம் மெய்யனாக இருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வெளிச்சத்தில், தேவனுடைய பார்வையில பொய்யன். யார் பொய்யன்? ஆண்டிடத்தில் அன்பு கூறு சொல்லியும் சகோதரர்களை பகைக்கிறவர். என்னோட சொல்லப்படுது, சகோதரனை பகைக்கிறவர்கள் மனுஷ கொலைபாத. அப்ப சகோதரர்களை பகைக்கிறவர்களும் பொய்யர்களும் கொலைபாத. அப்பப்பா இதை நினைக்கும் போதே நமக்குள்ள ஒரு குடு ஒரு பயம் வருதா இல்லையா? அப்படி பயப்படாதவர்கள் தான் ஒருவர் ஒருவர் வெறுக்கிறது கொல்லுறது. ஹலோ, தேவனுடைய வசனத்துக்கு நாம பயந்தா, ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம விட்டு கொடுத்தான், அல்லது ஆண்டோட வார்த்தைக்கு நாம விட்டு போட்டா உலகத்துக்கு நம்மை தார வார்க்க மாட்டோம். அல்லது நம்முடைய விருப்ப வெறுப்புகளுக்கும், நம்முடைய கோபங்களுக்கும், நம்முடைய எரிச்சல்களுக்கும் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க மாட்டோம். ஐயா, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடு. என்னை சேர்த்து தான் சொல்றேன், பகையில பிடிவாதமாக இருக்காது, கோபத்துல உறுதியாக இருக்காது. பைபிள் சொல்ற சிலருடைய கோபங்கள் கோட்டை தாழ்வாழ்வுகள் போல இருக்குமா? அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, சத்தாலும் கலைக்க மாட்டேன், வீட்டு பக்கம் வரமாட்டேன். அப்படின்னா சில பேர் பிரதிக்கணும் பண்ணுவான், எனக்கு தெரியும் நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. கவனிங்க, நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்னு சொல்றோமா, நமக்கு பக்கத்திலே கூடத்துல பொருளிடத்தில் நாம் அன்பு கூறோம். இப்ப இங்கதான் நம்முடைய இருந்துட்டு ஒருவரை நாம் காணும் போது கொஞ்சம் அன்பா இருக்கும். ஆனா அடிக்கடி நாம் சந்திக்கிற நபரோடு சில நேரங்கள் நமக்கு உராய்வுகள் பருந்துப்பாரு. நான் சொல்றேன் கேளுங்க, இது தவிர்க்க முடியாது. உறவுகள் வளர உராய்வுகள் இருப்பது சகஜம். உறவுகள் பலப்பட உராய்வுகள் இருப்பது உண்மை, நிதர்சனம். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளும். இப்ப என்ன கவனிங்க, உன்னையும் என்னையும் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனா நான் எப்படிப்பட்டவன் என்பது தெரிஞ்சுதானே ஏற்றுக்கொண்டார். ஹலோ, நான் இந்த தெய்வீக பிரபு என்று அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். முற்றிலும் பாவத்தில் பிறந்த நம்மை, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ரட்சித்து ஏற்றுக்கொண்டார். அதாவது நாம் நம்மை அவர் நேசித்து நம்மை அவர் ரட்சித்தார். நம்மளை வைத்திரு அன்பு நிமித்தம் அவர் நம்மை ரட்சித்தார். நாம் நல்லவர்களாக இருந்த போது அல்ல, நாம் பாவிகளாக இருந்த போது கிறிஸ்து நமக்காக மறித்ததனால் தேவனுடைய அன்பு நமக்கு வெளிப்படுது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்றது. ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள கனனாளிகளாக, அதாவது ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவருக்குள்ளே இருக்கிற ஒரு பாவசுபாவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒருவர் ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ளும், ஒருவர் நாம் அன்பு கூறணும், உதவி செய்யணும், நன்மை செய்யணும். எபிரேயர் 13:1 சொல்லுது. என்ன சொல்லுது எபிரேயர் 13:1? ஹலோ, என்ன சொல்லுது? சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கிடையாது. படியுங்க, வேதத்தை படியுங்க. சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கிடையாது, அதாவது அழியக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வருகை வரும் அல்லது நீயும் நான் வளர்ந்த விசுவாசிகளுக்கு வடிவல்ல, லட்சணம் அல்ல. அவர் இப்படி சொல்லிட்டார், இவர் இப்படி செஞ்சிட்டார். நான் அவனை கேட்கிறேன், இப்ப நானும் நீங்கள் தேவ தூரத்தில் அனுபவிக்கிறேன், சேர்த்து இருக்கிறார் ஏஞ்சலா இல்லையே? கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், சண்டைகளை தவிர்த்து கொடுங்க. நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. சில வேளை அப்படி ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படுமாக இருந்தால் எந்த விதத்திலும் சபைக்குள்ளேயோ கட்டத்துக்குள்ளேயோ எந்த விதமான வாக்குவாதங்கள் நீங்க வச்சிடக்கூடாது. வேணும்னா வீட்டில் வச்சுக்கணும், வெளியில வச்சுக்கணும். திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் த ஆர்குமெண்ட். சபை வாக்குவாதங்களுக்கு இடமல்ல, பிரச்சனைகளுக்கு இடமல்ல. இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய வீடு.
அவ இங்கே வாக்குவாதங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் சண்டைகளுக்கும் இடம் இருக்கு. அதே நேரத்தில் சிறு பிள்ளைகளால் வார காரியங்களுக்காக பெரியவர்கள் யுத்தம் பண்ணக்கூடாது. ஒருவனை நீங்க நினைப்பீங்க அப்படியேதான் நடந்திருக்கா பாஷன். நான் சொல்றேன், நடக்கிறதுக்கு முதலையும் நான் முதல் சொல்லி விடுறது நல்லது இல்லையா? நடந்தா இப்ப நான் சொன்னா பாஸ்டர் அடிக்கிறாரு அப்படின்வாங்க. அப்ப நடந்தபடியால பாஸ்டர் சொல்றாரு இப்படி என்ன சொன்னார். ஆகவே சிறு பிள்ளைகளுக்குள்ள சில நேரத்தில் ஒரு ரெண்டு சின்ன பிள்ளைகள் சேர்ந்து விடாது, திடீர்னு சண்டை பிடிக்கும். ஏன்னா ஒன்று அப்படி ஏதாவது சொல்லிடும் ஏதாவது செஞ்சிடும். உடனே பெற்றோர் வந்து பிள்ளைகளை வச்சிருக்கிற அன்பினால நாம மற்ற பெற்றோரை போய் யுத்தம் பண்ணக்கூடாது. நீ எந்த பிள்ளைய அப்படி சொல்லிட்டாரு, எந்த பிள்ளைக்கு உண்ட பிள்ளை அடிச்சிருது, எந்த பிள்ளைக்கு உண்ட பிள்ளை நுள்ளிட்டுது. இப்ப அதான் சின்ன பிள்ளையாச்சு. நாம குத்தியில குழந்தைகள் பைபிள் தெளிவா சொல்லுதான், நாம கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுத்து போவோமே. அப்படி ஏதாவது அழுத்தமாக இருக்குமெண்டா அன்பாக பண்பாக பெற்றோடு பேசு. சமாதானத்தை நாடுங்க, ஐக்கியத்தை நாடுங்க, ஒருமனப்பாட்ட குழப்ப கூடாது, அவற்றை சிதைக்க கூடாது. ஜோவான் 14 அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, ஒருமனப்பாட்டு தேர்ந்தவர்களாக இருக்கு. ஒருமனப்பாட்டு தேர்ந்தவர்களாக சபையில நாம ஒருவர் ஒருவர் நாம ஏற்றுக்கொள்ள ஒருவர் அக்செப்ட் பண்ண அன்பு பாரு. இது ஆண்டவுடைய கட்டளை. இப்ப நாம என்ன செய்ய சபையில ஒரு சில பேர்ல அன்பா இருக்கு. யார் இப்படி உங்களுக்கு சொன்னது? ஒரு சில பேர்ல மாத்திரம் அன்பா இருங்க, மத்தாக்களை விட்டுருங்க. இப்படி யார் சொன்னது? என்ன அடிப்படையில் இப்படி நடக்கிறது? இது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? ஒரு சில பேர் மாத்திரம் நாம அன்பாக. இப்ப பாருங்க, இப்ப என்ன கவனிங்க, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், பாஸ்டர் அப்படின்னா நாங்க ஒரு சிலோட நெருக்கமா இருக்கிறது பாவமா? நோ, நான் ஒரு சிலரோட அன்பாக இருக்கிறது பாவம் இல்ல, அந்த நெருக்கம் மற்றவங்களை பலவீனப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்க கடமை. பாரு, ஹலோ சொல்லாமலே, ஒரு சிலோடு நாம அன்பாக நெருக்கமா இருக்கிறது பாவம் அல்ல, அந்த நெருக்கம் மற்றவர்களுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்திடக்கூடாது. மற்றவர்களை விசாரி, மற்றவர்களுக்கும் அன்பு செய், மற்றவர்களுக்கும் உதவி செய், மற்றவர்களை ஊன்ற கட்டுங்க. இது ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளை. மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும், மற்றவர்கள் நாம் அன்பு கூறணும். ஆனால் எந்த விதமான பாவ காரியங்களுக்கும் எவரும் சபையில துணை போகக்கூடாது. இது தேவனுடைய வீடு. பாவத்துக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் எதையும் சபையில ஏற்றுக்கொள்ளவே முடியாது. There's no any compromise. பாவத்தோடு நாம் ஒத்துப்போக முடியாது. ஆகவே சபையில் இருக்கிற எந்த ஒரு நபரும், எந்த ஒரு விசுவாசியும், எந்த ஒரு ஊழியக்காரனும் எந்த விதமான பாவ காரியங்களுக்கும் துணை போக கூடாது. இது என்னுடைய கருத்தலை, இது ஆண்டவுடைய கட்டளை. நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்த காலம் போதும். இப்ப நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். எவரை குறித்தும் எந்த விதமான கம்ப்ளைண்ட் வாரத்தை நான் விரும்பவே இல்லை. We should be very careful. We are dealing with God. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆனா பாவத்தை ஒரு ஒருக்க பைபிள் சொல்றது, பாவிகள் மேலே சினம் கொள்ளுற தேவன். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். ஆண்டவுடைய ராஜ்யத்தை நாம் ஒரு பாதிப்பை கொண்டு வரக்கூடாது. சாவின ஆண்டோட வார்த்தையும் படி நான் உங்களை கேட்கிறேன். ஓ, ஐ பிரீச் தி வேர்ட். லவ் ஈச் அண்ட் அதர். நான் அப்போ சொன்னது போல சபையிலிருக்கு எல்லாரும் திறமசாலிகள் அல்ல, எல்லாரும் கெட்டிக்காரர் அல்ல, எல்லாரும் பணக்காரர் அல்ல, எல்லாரும் படித்தவர்கள் அல்ல. இந்த அடிப்படையில் தயவு செய்து ஒருவர் ஒரு அன்பு கூறாது. ஆனா நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோம், ஒரே ஆவியை பெற்றிருக்கிறோம், ஒரே தேவனை நாம் வழிபடுறோம், ஒரே தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒரே ராஜ்யத்தில் போய் நாம் பங்கடைய போறோம். இதுக்குள்ள நமக்குள்ள ஏன் வித்தியாசங்களும் பாகுபாடுகளும் பிரச்சனைகளும்? So forget everything. What the people have done in your life. மற்றவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்துற தாக்கத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கார். நான் என்ன செய்ய தெரியுமா? ஹலோ, எனக்கு பல புறத்தில் பல நேரத்தில் பல நெருக்கடிகள், பல பிரச்சனைகள், வார்த்தை கேட்டாலும் சேனார் உண்டு. ஆனா நான் என்ன செய்யறது தெரியுமா? ஹலோ, நான் என்ன செய்யறது? ஆண்டவர் நான் சொல்றேன், நான் எப்போதும் மற்றவர்கள் எனக்கு செய்த நன்மைகளையே நான் அதிகமாக சிந்திக்கிறேன். மற்றவர்கள் எனக்கு ஏற்படுத்தின பாதிப்பை நான் சிந்திக்கிற மறுக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள வரும்போது நான் ஏதோ ஒருத்தர் ஜெபிச்சு அவர்களை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஆனா மற்றவர்கள் எனக்கு செய்த நன்மைகளையே நான் சிந்திக்கிறேன். அது எனக்கு மற்றவர்கள் அன்பு கூறுவதற்கு பெரிய உதவியாக, அதை விட மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளையும் சொன்ன கடினமான வார்த்தைகளையும் நடத்தின கிரியைகளையும் காரியங்களையும் நாம் சிந்திச்சு கொண்டிருப்போம். காலம் முழுக்க மற்றவர்கள் மேல பகைதான் நமக்கு இருக்கு, அவங்களை நாம் நேசிக்க முடியாது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, மற்றவர்கள் உங்களுக்கு செய்த நன்மைகளை யோசிச்சு பாருங்க, அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களை அன்பு பாராட்டவும் உங்களுக்கு உதவியாகும். பின்னானவர்களை மறந்து, சாரி, பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி. மறக்க வேண்டியதுன்னு நாம் மறக்காவிட்டால் நாம் முன்னோக்கி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் தெரியுமா? அவைகள் நம்ம இழுத்து பிடிச்சிட்டே இருக்கு. முன்னேறதுக்கு இடம் கொடுக்க, பழைய காரியங்கள் நடந்த சம்பவங்கள் நம்மளை இழுத்து பிடிச்சி பின்னுக்கு தள்ளிட்டு இருக்கு. முன்னுக்கு நாம முன்னேற முடியாது. Just try to forget and forgive. இப்படி நான் சொல்லும் போதே சிலர் உங்களுக்குள்ள சில காரியங்களை யோசிச்சிருங்க, இது எப்படி சாத்தியமாகும்? அப்படி சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை பாக்கியம். ஒரு விடத்தில் ஒருவர் அன்பார் கடினமான வார்த்தைகளை அவாய்ட் பண்ண, ஒருவர் ஒருவர் தாக்காது, ஒருவர் ஒருவர் குறை சொல்லாது, ரெண்டு பேர் சேர்ந்து இன்னொருவர் குறிச்சு கதையாது. அப்படி நமக்கு யாராவது ஒருவர் தவசித டைரக்டா கோ, அவரிடத்துல நேரடியா போய் பக்குவமாக பவ்யமாக அன்பாக அவங்களுக்கு சொல்லு, சிஸ்டர் பிரதர் இப்படி செஞ்சது நடந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. அவர் எதிர்த்து நின்றார் விட்டு, சபையில் இருக்கிற மூப்பர் ஊழியக்காரர் அடுத்த இடம் போய் பேசிப்பார், அதுக்கு செவி கொடுக்கல. அதுக்கு மேல உயர்ந்தவர் மேல உயர்ந்தவர் ஒருவர் உண்டு அப்படின்ட்டு பைபிள் சொல். யாவரோடு சமாதானமா இருக்க நாடு அப்படின்ட்டு பைபிள் சொல். காலம் முழுக்க சில பேர் விரோதமா வச்சிட்டு இருக்காரு, பகையோடு இருக்கா, ஒரு மேல் ஒரு புறாம வச்சிருக்காரு, கோபங்களை சுமக்காது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுறது போல பொருளிடத்தில் அன்பு கூறுவாங்க. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை யோசிப்பாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல பொருளிடத்தில் அன்பு கூறுவாங்க. நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுறதுல எந்த அளவுக்கு நாம் இன்னும் வளர வேண்டியிருக்க யோசிப்பாரு. டோன்ட் ட்ரை டு புட் எனி கண்டிஷன் டு அக்செப்ட் யுவர் பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடைய சகோதர சகோதரி ஏற்றுக்கொள்றதுக்கு எந்த நிபந்தனையும் போடாது. ஆண்டவர் நம்மை அந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. மன்னிக்க வேண்டியது மன்னிச்சிருக்கு, விட்டுட வந்து விட்டுருக்கு. இப்படி மற்றவர்களுக்கு நாம மன்னிக்க விட்டா இப்படி நம்ம பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறது, பாவம் பெருகிட்டே போகும். ஆனா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோம். ஆனா நாம செய்கிற ஸ்தோத்திர பணிகள் தேவன் பிரியப்படுகிறார், மகிமைப்படுகிறார். கடும் சொற்கள் விட்டுருக்கு, முகஸ்துதி பண்ணாதே. பி வாட் யூ ஆர், நீ இருக்கிற விதமாக நாம் நடிக்க கூடாது. மாய்மாலங்கள் ஆண்டவர் வெறுக்கிறார், இல்லாத ஒன்றை இருக்கிறது போல காட்டிக்கொள்ள கூடாது. உன்னிடத்தினோடு நாம் அன்பா இருக்கோம், அது தேவனுடைய பிள்ளைகள் ஒரே தேவனை ஆராதிக்கிறார் மறந்துறார். அவரோட கதைக்கிறேல இவரோட கதைக்கிறேல அவருக்கு பிரைசரோடு சொல்றேன் இல்ல இவருக்கு பிரைசரோடு சொல்றேன் சில பேர் பிரைசரோடு சொல்லுவாங்க அந்த ஆள் திருப்பான் பிரைசலோட் சிஸ்டர் பிரைசலோட் சிஸ்டர் ஆனா உள்ளத்திலயும் கசப்பு கோபங்கள் பகைகள் எரிச்சல் இதுதான் ரெண்டு முகம் தேவன் பாப்பாரு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுறது போற பிறிடத்திலும் அன்பு கூறுவாயா இப்ப நேரம் போடுறது நம்பர் த்ரீ இப்ப நாம என்னத்தை பார்த்துட்டு இருக்கோம் ஆண்டவரிடத்தில் எப்படி நாம் அன்பு கூறுறது ஹலோ முதலாவது நாம் பார்த்தோம் ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளணும் இரண்டாவது நாம் பார்த்தோம் பிறிடத்தில் நாம் அன்பு கூறணும் நம்பர் த்ரீ மூணு பதினாறு யோவான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் பண்ணிக்கிறேன் இல்லையா சொல்லுங்க இதை பார்த்தா அப்படி வாசிக்கலாம்
ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார்
அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூற அவருக்கு ஒன்றை கொடுக்க முடியும் ஏ உலகத்தை விடுங்க உன்னிலும் என்னிலும் அன்பு கூற தேவன் ஒன்றை கொடுக்க வேண்டியிருந்தது அதுவும் பொண்ணும் பொருளும் அல்ல தன் ஒரே போரான குமாரனை கொடுக்க வேண்டியிருந்தது எதற்காக உன்னத்திலும் இன்னத்திலும் அன்பு கூறு சொன்ன கவனிங்க நம்பர் த்ரீ தேவடத்தில் அன்பு கூறுறதுக்குரிய மூன்றாவது ஸ்டெப் என்ன தெரியுமோ கொடுக்காமல் தேவடத்தில் அன்பு கூறவே முடியாது Without giving, there's no love. Write it down in your heart. ஹலோ கொடுக்காமல் அன்பு கூறவே முடியாது இதற்கு அடையாளம் இதற்கு ஆதாரம் தேவன் ரைட் தேவன் தடத்தில் இருந்த மிக 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 வெளியேறப்பட்டதும் மிக முக்கியமானதும் பொண்ணுமல்ல பொருளுமல்ல தன் சொந்தக்கும் அதுவும் பைபிள் சொல்றது தடை ஒரே பொறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி there's no limit for the love of God ஆண்டவருடைய அன்புக்கு அளவே இல்லை இவ்வளவாய் எவ்வளவாய் தன் ஒரே போரான குமாரனையே நமக்காக தந்த சிஸ்டர் பிரதர் உட்கார்ந்து உங்களை எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரு வார்த்தை ஒரு நற்செய்தி உனக்காக எனக்காக தேவன் தன் ஒரே போரான குமாரனை கையளித்தார் சிலுவை மரணத்தில் அந்த ஈகச்சாவுக்கு சிலுவையில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்க கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சாபமானார் பாவமானார் தரித்திரரானார் பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார் எதற்காக உன்மேலும் என்மேலும் வைத்த அன்புதான் காரணம் தன் ஒரே பரான குமாரனை உனக்காக எனக்காக தேவன் கையளித்தார் சிலுவை எதற்கு பேர்தான் அன்பு தேவன் தடத்திலிருந்த மிக வெளியேறப்பட்ட பொக்குஷத்தை தன் ஒரே பரான குமாரனை கொடுத்தார் என கவனிங்க ஆவேதன் நான் சொல்றேன் கொடுக்காமல் தேவனிடத்தில் அன்பு கூறவே முடியாது நேரம் போது இவனை கவனிங்க நீங்க ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷம் ஆயிட்டு இங்க என்னத்தை எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கு சிந்திச்சுப்பா கொடுக்க வேண்டியதை இன்னும் கொடுக்காம வச்சிருக்கோம் ரட்சிக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகள் ஆகுது எதையெல்லாம் ஆண்டவருக்கு நாம கொடுத்திருக்கோம் கேப்பீங்க என்னது கொடுக்கு நம்முடைய வாழ்க்கையில மிக வெளியேறப்பட்ட ஒரு காரியம் சொல்லுங்க
நேரம் நேரம்
என்ன
நேரத்தை கொடுக்கும்
ஆங்கிலத்தை சொல்லுவாங்க The type is called it on. Nera Ponan. எங்கேயோ இடத்துல தமிழ் எழுதி போட்டு வாட்சி ஞாபகம் பொன் கொடுத்தாலும் நேரம் வராதுன்றார். பல தடவைகள் நான் இதை பார்த்திருக்கேன். குறிப்பிட்ட நேரத்துக்கு நாம போகணும் நிக்கணுன்றதுக்காக சிரத்துல பம்பளம் போற சுடர வேண்டியது. நாம பொண்ணையும் பொருளையும் கொடுத்ததால சூரியனை நிறுத்த முடியாது, நேரத்தையும் நிறுத்த முடியாது. இங்க பாருங்க போய்கிட்டே இருக்கு, லஞ்சம் கொடுக்கலாம். இது பொண்ணையும் பொருளை அசட்ட பண்ணுவார். அது போய்கிட்டே இருக்கு, சுத்திட்டே இருக்குது பூமிதான். நேரம் போய்கிட்டே இருக்குதுப்பா, அது சுத்திட்டே இருக்குது, நேரம் போய்கிட்டே இருக்கு. ஒரு கா சுத்தி வர 24 மணி தியானம் எடுக்குதுப்பா, சுத்திட்டே இருக்கு, நேரம் போய்கிட்டே இருக்கு. என்னத்தை கொடுத்தாலும் அது நிக்க அவன் சொல்ல பொன் கொடுத்தாலும் நேரம் வர. சோ த டைம் இஸ் கோல்ட். நேரம் நம்முடைய வாழ்க்கையில, அது இந்த நாடுகளிலே வாழ்கிற நமக்கு மிக மிக பிரதானமான ஒன்று என்னங்க, யாரை பார்த்தாலும் நேரம் இல்லை பாஸ்டர், நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. ஜெபிக்கிறதுக்கே நேரம் இல்லையே. ஐயா தேவனை தேடுறதுக்கே சிலருக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு பிஸி ஆயிட்டாங்க. பீப்புள் ஆர் சோ பிஸி. பட் நீ நானும் அப்படி இருந்திருக்கிறேன். ஹலோ, நான் சொல்றேன் கேளுங்க. கிவ் யுவர் டைம் அண்ட் தி லார்ட். உங்க பொன்னான நேரத்துல ஒரு சில பகுதியாவது ஆண்டவருக்கு கொடுங்க. ஏன் தெரியுமா, நேரத்தை தருவதே நம்ம ஆண்டவர் தான். ஹலோ, நேரம் யார் தாரு, தேவன். உங்க பொன்னான நேரத்தை கொடுங்க. ஆண்டவருக்கென்று காரியங்களை நடப்பிக்க உங்க பொன்னான நேரத்தை கொடுங்க. இங்க பாருங்க, ஒருவேளை மனுஷரை பார்த்து நாம சொல்லிடலாம், ஆனா தேவனை பார்த்து ஆண்டவர் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாரு. I'm sorry Lord, I have no time. I don't have enough time to seek the kingdom of God. What a pity. யோசிச்சு பாரு. நேரம் இல்லை, தேவனை தேடுறதுக்கு நேரம் இல்லை என்ற அளவுக்கு நாம போயிடக்கூடாது. அது மிக மிக பரிதாபம், பயங்கரமான. கொடுங்க உங்களுடைய பொன்னாட நேரத்தை ஆண்டவர் கொடுங்க. ஹலோ, உலக ஆமே சொல்லுங்க. அது மட்டுமா, அண்ணால உங்களுக்கு தெரிந்தாங்க. சாமி அம்மா அண்ணா அவர் என்ன செய்தால் தெரியுமா, அடுத்த பிள்ளை பிறக்குமோ தெரியாது. ஹலோ, அடுத்த பிள்ளை பிறக்குமோ தெரியாது. ஏன்டா எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்திருக்க, அதான் சாமுவேல் என்று பேர் வச்சு. அடுத்த பிள்ளை பிறக்குமோ தெரியாது, ஆனால் தேவன் தந்ததை நான் தேவனுக்கே கொடுக்கிறேன். இவ்வளவு வயசாச்சுது, இவ்வளவு அன்பாக ஆசையாக பாசமாக பெற்றெடுத்து அருமை பெருமையாக வளர்த்து வந்த அந்த அன்பான அந்த மகனை சின்ன சாம்பர் God. He gave, she gave her best under the Lord. நாம என்ன சொல்லியிருப்போம், என்ன போல ஆக்கலடா சொல்லியிருப்போம், ஆண்டவரே சாரி, ஒன்னே ஒன்னு ஒரு புள்ள தந்திருக்கீங்க அதை விட்டுருங்க, அடுத்த புள்ள தந்தா நான் உனக்கு தான் ரைட். நாம் இதெல்லாம் பெரிய ஞானிகள் பாருங்க. இன்னொரு பிள்ளைய நீங்க எனக்கு தந்தா அந்த பிள்ளைய நான் உனக்கு தாரு அப்படின்னு. இனி சில பேர் செய்வா தெரியுமா, அஞ்சு பிள்ளை இருக்கணும், எந்த புள்ள நல்லா படிக்காதோ, எந்த புள்ள புத்தியில மத்தியமா இருக்குதோ, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன், இந்த பிள்ளை நான் உங்களுடைய ஊழியத்துக்கு தர்றேன். வெளியிட்டு சொல்லும், எந்த புள்ள கொண்டு நான் கத்தரை கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஹலோ, நான் என்ன மொழி இந்த இடத்துல குறிப்பிட விரும்புறேன், கவனிங்க பிள்ளைகளை. ஹலோ, சின்ன வயதுல இருந்து நாம் சில பெற்ற சொல்றோம், நல்லா படி நல்லா படி, நீ ஒரு இன்ஜினியரா வரணும், நீ ஒரு பைலட்டா வரணும், நீ ஒரு டாக்டரா வரணும் அப்படின்னு சொல்லி அவனு தப்பில்லை, அப்படி நல்லா சொல்லி படிப்ப, பிள்ளை நன்றா படிக்கணும், பெற்றோர் படிக்க வைக்கணும், டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அதை போல சின்னிலிருந்தே அவங்களுக்கு ஊட்டணும், நீ வளரும் போது ஆண்டவருக்கு ஓடி செய்யணும், ஆண்டவர்ல அன்பா இருக்கணும், தேவனுக்கு பயந்தடத்த நடக்கணும், கத்தோட ராஜ்யத்தை கட்டவனாக இருக்கணும், அதான்டா எனக்கு சந்தோஷம் அப்படி என்று சின்ன வயது நாம் அவர்களுக்கு ஊட்டிட்டே இருக்கணும். இதை பார்க்கும் போது தேவன் நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். ஆபிரகாம் சொல்றாரு, அவன் தன் சந்ததிக்கும் சொல்லுவான் என்று நான் அவனை குறித்து அறிந்திருக்கேன்னு சொல்லி ஆபிரகாம் குறித்து சந்ததி பிறக்கிறதுக்கு முதலே ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் இருந்திருப்பான். வச்சு பாருங்க ஆபிரகாம் சிறுவதிலிருந்து எந்த அளவுக்கு பிள்ளைகளை ஊட்டி ஊட்டி வளர்க்க, அப்படிப்படி இப்படிப்படி கண்ணாப்படி நீ அப்படி வரணும், தப்பு இல்ல. ஆனா அதே போல சிறுவதிலிருந்தே அவர்களை ஊட்டணும். தம்பி தங்கச்சி மகனே மகளே, நீ ஆண்டு ஒழு வளர்ந்து கத்தோட ராஜ்யத்தை கற்றவனாக இருக்கணும். அதான் எனக்கு சந்தோஷம், அதான் எனக்கு விருப்பம். அவை அதை விட்டுறாத, நன்றாய்ப்படி. ஆனா நீ படிக்கிறது உண்ட திறமை எல்லாம் ஆண்டவருக்காக நீ பயன்படுத்தும். நான் சொன்னா கவனிங்க, நல்லா கவனிங்க, பிள்ளைகளை நன்றா படிக்க போயிங்க. சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் நன்றாய் படிக்கணும் என்பதை நான் ஆண்டவரத்தில் ஊக்கமாக ஜெபிக்கணும் உண்மையா சொல்றேன் கேளுங்க. ஆனா அதே நேரத்தில் நான் சொல்றேன், அந்த திறமை எல்லாம் ஆண்டவருக்காக அவர்கள் பயன்படுத்தணுப்பா. தேவனுக்கு என்று பயன்படாத படிப்பு எதுக்கு? தூக்கி குப்பையில போடு. என் மகன் படிச்சான், முடிவில் எங்க போறான்? பாதாள. அப்படி போயிடக்கூடாது. படிப்பாளிகளாக மாற்றி பாதாளம் போக்கிடக்கூடாது. கிவ் யூ பெஸ்ட். உடத்துல எது இருக்குதோ நான் என்ன கவனிங்க, நேரத்தை கொடுங்க, பிள்ளைகளை கொடுங்க. அது மட்டும் இல்ல, வட் யூ ஹேவ் கிவ் அண்டு த லோர்ட். Listen, ஆண்டவர் சகிப் சந்திக்கிற மரத்தில் இருந்து அவனை பார்த்து கம் டவுன், இறங்கி வாங்க. நான் இன்றைக்கு கொண்டு வீட்டில் தங்கணும் அப்படின்னா சொல்ற இவ சொல்ற ஆண்டவரே சகி நின்று, ஆண்டவரே நான் யாருத்திரியாவது அநியாயமாக வாங்கினது உண்டானால் நான் எத்தனையா திருப்பி கொடுக்க, மட்டுமல்ல என் ஆஸ்தியில பாதியை நான் ஏழைகளை கொடுக்க. இத்தனைக்கும் ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்கிறது குறித்து ஒன்றுமே சொல்லலை. நல்லா விளையாடு. இந்த இடத்துல சகுடத்துல கிவிங்க குறித்து ஒண்ணுமே சொல்லலை. ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் அவருடைய ஆத்ம ரட்சிப்பு. அவர் ரட்சிக்கப்படும், அவர் ரட்சிக்கப்படும். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். ஆண்டவரோட மெண்டாலிட்டி அதான் ஆண்டவர். ஆனா இவன் சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்தியில பாதிய கொடுக்கு. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, என்ன கேளுங்க, என்ன கேளுங்க, ஹலோ என்ன கேளுங்க. ஆண்டவரிடத்துல அன்பு கூறுறவனுக்கு இந்த அற்ப சொற்ப பணம் எல்லாம் எம்மாத்திரம். இதுக்கு ஒரு போதனை வேணுமா கொடுக்கிறது? தேவனத்துல தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு போதனை வேணுமான்னு கேட்கிறேன். கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு போதனை வேணுமா? சகைவுக்கு போதனை தேவை, ஆண்டவர் அவனுக்கு போதிக்கல். நான் சொல்றேன், காத்துல பாதிப்பு. நான் சொல்றேன் கேளுங்க, இன்றைக்கு சிலர் ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு தயங்குறதுக்கு காரணம் தெரியுமா? அச்சலி தொற்று அவங்க இன்னும் ஆண்டவரத்தில் முழு இருந்ததோடு அன்பு கூறல. இப்படி நான் சொல்லும் போதே நீங்க சில சில காரியங்களை மனதுக்கு அடுக்கலாம். இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ டெல் யூ த ட்ரூத். இட் இஸ் மை, திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. என் ஆஸ்தியில பாதி நான் கொடுக்கணும். ஆசிரிப்பு கூடாரம் கட்டணும். ஆண்டவர் சொன்னார், சொல்லு ஜனங்கிட்ட கொண்டுருவாங்க. மோசே பரம்பரை விட்டார். ஆண்டவருக்கு ஒரு ஆசிரிப்பு கூடாரம் நான் கட்ட போறேன். உங்களிடத்தில் இருக்கிற உச்சிதமானவர்களை கொண்டு வாங்க. எதற்கு? ஆண்டவருக்கு ஒரு கூடாரம் போடுற. இப்படி சொன்ன உடனே ஜனங்கள் கியூல நிக்கிறாங்க. எதற்கு? ஆண்டவருக்கு ஒரு கூடாரம் போட தங்கிடத்தை இருக்கிறதெல்லாம் கொடுக்கிறதுக்கு பீப்புள் ஒன்றலாம். இப்ப என்ன நடந்தது? தேவைக்கு மிஞ்சி சேர்ந்துட்டது. உடனே தேவமொழி சொல்றேன், இனிவை கொண்டு வரத நிறுத்துங்க. தேவைக்கு மிஞ்சி கொடுத்துட்டீங்க.
தேவனுடைய வீட்டிலேயோ பஞ்சம், நம்ம வீட்டிலேயோ செல்வம். இதை எங்கே சொல்றது? ஆண்டவரே சொல்லி அழுகிற தவிர வேற என்ன இருக்கு? கொடுக்காதவர் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. கிவ் அண்ட் த லோட். மற்றவங்க கொடுத்துட்டதுக்காக நீயே கொடுக்காம இருக்க. நாளைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது அவர் கொடுக்கல, இவர் கொடுக்கல, நானும் கொடுக்கல அப்படின்னு நான் நீ சொல்ல முடியும். நாம் செய்ய வேண்டிய பங்கு சரியா செஞ்ச ஏங்க பஞ்சம் ஆண்டவர வீட்டில். அதே நேரத்தில் சத்தியத்தை உணர்ந்து ஆண்டவத்தில் அன்பு கூர்ந்து தாராளமாக கொடுக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய இருதயம் உங்களிடத்தில் சந்தோஷப்படும். சோ கிவ், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கொடுங்க, தடுத்துறாம. நெக்ஸ்ட், அடுத்தது இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டத்துக்கு அவங்க தங்களிடத்தில் உண்டானதை கொடுத்தது மாத்திரம் இல்ல, பொருட்களை கொடுத்தது மாத்திரம் இல்ல, தங்கள் திறமைகளையும் கொடுத்திருக்காங்க. அது நீங்க கவனிக்க. எதற்கு? ஆண்டவருக்கு ஒரு கூடாரம் போல. திறமசாலிகள் எல்லாம் வரட்டும். மோசைக்கு தேவன் கொடுத்த அந்த பட்டணம் நிறைவேற்றுவதற்கு சபையில் இருக்க திறமசாலிகள் எல்லாம் வரட்டும். எல்லாரும் போன அந்த அந்த கூடாரத்தை கட்டும். நான் சொல்றேன், என்ன சொல்றேன், உங்க திறமைகளை கொடுங்க ஆண்டவர். திறமைகளை வச்சு நாம் சம்பாதிக்கலாம், இட் இஸ் குட். இந்த மீன் டைம் நம்ம திறமைகளை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு செலவழிக்கணுமே. ஹலோ, திறமைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு சப்மிட் பண்ணுங்க, ஆண்டவருக்கு கொடுங்க. உங்களால என்ன செய்ய முடியும் செய்யுங்க, கொடுங்க. What you have, give unto the Lord. கொடுக்காமல் தேவனிடத்தில் அன்பு கூறவே முடியாது. அடுத்தது பாருங்க, நம்பர் 4, நாலாவது. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறு. ஹலோ, என்ன செய்யணும்? தேவனோடு நேரம் செலவழி. ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் லார்ட். தேவனோடு நேரம் செலவழி. ஹலோ, கர்த்தரோடு நீ நேரம் செலவழிக்காவிட்டால் நீ தேவனிடத்தில் அன்பு கூறுறன்றது பொய். டேக் த டைம், ஒரு நேரம் எடுத்து ஆண்டவரோட பாதத்தில் அமரு, உட்கார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஜெபத்துக்காக, வேதத்தை வாசிக்கிறதுக்காக, தேவனுடைய முகத்தை தேடி அவரோடு பேசுவதற்கு, அவரோடு உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறத ஷேர் பண்றது. ஜெபம் பண்றாங்க என்னங்க? ஏதோ நம்மிடத்தில் இருக்கிற ஜெப பட்டியல வாசித்து முடிக்கிறது அல்ல, மட்டுமல்ல நாம் மனந்திறந்து தேவனோடு பேசுறது, நம்பி தேவனோடு பேசுறது. சில பேரை பாருங்க, ரெண்டு பேர் நல்ல இன்டிமேட்டா இருந்தா மனந்திறந்து பேசுவாங்க, மனம் விட்டு பேசுவாங்க, ஒளிவு மறைவில்லாம பேசுவாங்க, நேரம் போற தெரியாம பேசுவாங்க. சோ இதே போலதான் ஆண்டவரிடத்திலையும் மனம் திறந்து பேச, மனம் விட்டு பேச. அதுக்கு பேர் ஜெபம். தேவனோடு உறவாடு, நேரம் எடு, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. அங்கு மிங்குமாக அலைஞ்சு திரிஞ்சு ஓடி திரிஞ்சு கூட நேரத்தை வீணாக்காது. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க, தேவனுடைய முகத்தை தேடுங்க, ஆண்டவரோடு நேரம் சொல்ல முடியுங்க. சிஸ்டர், பிரதர், உங்க சபையில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜெபிக்காதவங்களாக இருக்கிறதுக்காக நீயும் ஒரு வனாந்தர வறட்சியான வாழ்க்கை வாழ்ந்துறாரு. But you have to pray, you have to take a time to pray, sit at the feet of Christ, spend time with the Lord. தேவனோடு நேரம் செலவழிக்காதவன் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூற முடியும்? உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நபரோடு நேரம் செலவழிக்க உங்களுடைய உள்ளம் விரும்பும் இல்லையா? ஹலோ, உங்களுடைய இருதயத்துக்கு மிகவும் பிடித்த நபரோடு நேரம் செலவழிக்க உங்களுக்குள்ள இயற்கையாகவே விருப்பம் இருக்கிறது உண்மைதான்.
ஆண்டவர் இயேசுடத்தில் உண்மையாக நீ அன்பு கூறுவதாக இருந்தால் க்ளோஸ் த டோர் சித்த அவருடைய முகத்தை பாரு, பேசு, பாடுங்க, பாடி மகிழுங்க. நீதிமான் பாடி மகிழுகிற நன்றாய் மண்டாடு, செவமணி சோதரமணி. கவலைகளை அவருடைய சமூகத்தில் கொண்டு வாங்க, தேவைகளை சமூகத்தில் வையுங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக மண்டாடு. It's a precious time. அடுத்து ஆண்டவரத்தில் அன்பு கூறேன், கவனிங்க, கர்த்தரத்தில் அன்பு கூற. எத்தனையாவது ரைட், ஆண்டவரத்தில் அன்பு கூற, கர்த்தருக்கு ஊழியம் செய். ஹலோ, ஒருவராவது சும்மா இருக்காது சிஸ்டர் பிரதர், ஒருவராவது ஆண்டோட சபையில ஆண்டோட வீட்டில் சும்மா இருக்காரு. உங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு வேலை வீட்டில், தேவோட வீட்டில் இருக்குது. இப்ப யோசிப்பீங்க, எனக்கு என்ன ஊழியம் இருக்குது நான் செய்யறது? இப்ப ஒருவேளை கேட்கலாம், இந்த வசனத்துக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்கறீங்களோ, படிங்க யோவான் 21. யோவான் 21:15-16-17.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோனாகிய
சீமோனே,
இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான்.
சரி, போது போது, இவர்கள் எல்லா இடத்திலும் நீ என்ன, இவர்கள் எல்லாரிலும் என்னத்துல அன்பா இருக்கிற, அப்படி மூன்று தரம் ஆண்டத்துல கேட்கிற, ஆண்டவர் கேட்கிற பேசுறது உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவம் நேரம் எடுக்கிற விரும்ப கவனி, இவர்கள் எல்லாரும் பார்க்க இடத்துல அன்பா இருக்கிறாயா? அவன், ஆம் ஆண்டவர். அப்படி சொல்லும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இடத்துல அன்பா இருந்தா என் ஆடுகளை He gave a responsibility, ஒரு பெரிய பொறுப்பு தேவத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறாரு, யாரத்துல கொடுக்கிறாரு? இடத்துல இவர்கள் நானும் பார்க்கறேன், என்னது அன்பா இருக்கிறாயா? எஸ் என் ஆடுகளை மெய்ப்பாயா. திஸ் இஸ் மினிஸ்டர். என்ன கவனிங்க, யாரெல்லாம் ஆண்டத்துல அன்பு கூறுறார்களோ, நான் சத்தியத்தை முடி சொல்றேன் கேளுங்க, அவங்க ஒருவரும் சும்மா இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் நாம என்ன அடிப்படையில் ஆண்டத்தில் அன்பு கூறணும், ஆண்டவரத்தில் அன்பு கூறுறபடியா என்ன அடிப்படையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டவரத்தில் அன்பு கூறுறபடியா நாம ஊழியம் செய்யணும். ஹலோ, இந்த அடிப்படையில் ஊழியம் செய்வீங்களா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில என்ன சோர்வு வந்தாலும் ஊழியத்தில் உறுதி அனுப்பிங்க பாருங்க. திஸ் இஸ் தி சீக்ரெட். இப்ப என்ன கேளுங்க, வை டு யூ ஏன் நீ ஊழியம் செய்யணும் கேளுங்க. பல காரியங்களை அடிக்கலாம், ஆனா பண்டமெண்டலாக அடிப்படையாக இருக்க கடவுளுக்கு முன்னால கத்தருக்கு முன்பாக சொல்ற ஒரே ஒரு காரியம் உள்ளம் திறந்து உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. நான் ஊழிய செய்யறதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவனுக்கு முன்பா சொல்றேன், திறந்த உள்ளத்தோடு சொல்றேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நான் வைத்திருக்க தனிப்பட்ட அன்புதான் என்னை அவருக்கு ஊழிய செய்ய வை. உந்து தடுத்து பாருங்க, எவ்வளவு போராட்டங்களை சாய்த்திருக்க, எவ்வளவு பிரச்சனை கடந்து வந்திருக்கு, ஆனா இன்று வரைக்கும் நான் ஆண்டவரத்துக்கு ஊழிய செய்யறதுக்கு பிரதானமான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, ஆண்டவர் இயேசுத்துல நான் வச்சிருக்க தனிப்பட்ட அன்புதான் காரணம். இந்த அடிப்படைக்கு நம்ம வந்துட்டோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், யாரு என்ன காரியங்கள் செஞ்சாலும், நாம ஆண்டவரத்தில் வச்சிருக்கிற அன்பின் உறுதியில அந்த அடிப்படையில நம்ம ஊழியத்தை செய்யவும் செய்து முடிக்கவும் தீவிரப்படும். ஒவ்வொரு முறையும் நீங்க ஆண்டவரத்தை முழங்காட, ஆண்டவரே நான் உங்களுக்கு அன்பு கூறுறேன், ஆகவே நான் நம்முடைய ஊழியத்தை செய்து சொல்லும் போதெல்லாம் அவருடைய உள்ள மகிழும் பார்க்கும். 18 சங்கீதம் 1 சொல்லுது, நீ பார்க்க என்ன கவனி, சங்கீதம் 18:1 சொல்லுது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். அப்படி இருக்க, என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்திலே அன்பு கூறுவேன். என் பலம் நீதானப்பா, என் ஆத்மாவுக்கு பலம் நீதான், என் சரீரத்துக்கு பலம். பாருங்க, அவர் நமக்கு சரீரத்துல பலமும் சுகமும் தரும் வரைக்கும், நம்முடைய சரீரத்துல பலமும் சுகமும் இருக்கும் வரைக்கும் அவரிடத்துல அன்பு கூறுறபடியால் அவருடைய ஊழியத்தை அவருடைய வேலையை செய்துதான் ஆகணப்பா. ரைட், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த அடிப்படையில் ஆண்டவருக்கு ஊழிய செய்யறவங்க என்ன சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, இந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கிற அன்பின் அடிப்படையில் ஊழிய செய்யற ஒவ்வொருவரும் சொல்றேன் கேளுங்க, கடைசி மட்டும் தங்களோட ஓட்டத்தை ஓடி முடிப்பார். இடையில விட்டுவிட மாட்டார். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அது அப்படி இது அப்படி, ஆகவே நான் ஊழியை செய்யலன்னு சொல்லி சொல்லவே மாட்டார். I tell you people, love your God. Do whatever you can do. This is the time to do something for the Lord. இது காலம் நேரம் நாம் ஆண்டவருக்கு பணி செய்ய, இது நேரம் காலம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய. ஆண்டவர் வீட்டில் அநேக வேலை இருக்கு, யாராவது ஆராதனை முடிஞ்சா பிறகு பாஸ்டர் எனக்கு ஏதாவது ஊழியம் இருக்கு சொன்னா வா கேளு கேளு ஒரு பெரிய கூட்டம் வச்சாச்சு பல வருஷத்துக்கும் அவரை வச்சு ஒரு சூசத கூட்டம் முல்லை கூட்ட முடிய லேட் ஆச்சு. எல்லாரும் போட்டான், என்னோட இருந்து ஒரு சிலர் அவங்களும் லேட் ஆயிடுது. காய்ச்சி போச்சு, பக்கத்தில் ஒரு வீடு இருந்து அங்கதான் இருந்தான். ஆனா சேச் வைக்கும் பண்ண கோவடிக்க நான் இரவரவாக தனிய நின்று அந்த சேச்சை துப்புறாக்கிட்டு, தனிய நின்று துப்புறாக்கிட்டு அந்த வீட்டை போ உள்ளுக்கு வீட்டுக்கு போறோம் படுக்கிறது. இரவு கிட்டத்தட்ட 2:30 ஆயிடுச்சு, படுக்க போனா படுக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த இரவு முழுவதும் குந்தி கொண்டு வந்து ஒரு இரவு முழுவதும் ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு இருந்திருக்கு குளிர்காலம். அன்பு குருவா இருந்த ஒன்றும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. ஊழியம் என்று சொன்ன உடனே நாம் புல்பிட்டு நினைச்சிடக்கூடாது. மக்களுக்கு முன்னுக்கு நிற்கிறதா ஊழியம் இல்லை. அப்படி ஒண்ணு ஆண்டவர் ஏற்கனவே நேஞ்சுதான் எப்படியா ஒண்ணு கொண்டு வருவாரு. டோன்ட், அதுக்காக நீ பெரிய சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்னும் வலிஞ்சு கட்டி கொடுக்க அவசியம் இல்லை. பற்பல இடங்களிலே நாம எப்படி பிஹேவ் பண்றோம், எப்படி நடக்கிறோம், எப்படி ஊழியம் செய்யறது, அவருடைய கண்கள் பாத்திரல இருக்கு இல்லை, பார்த்துட்டு கவனிச்சிருக்கு. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் இயேசுவை வச்சிருக்கிற அன்பின் அடிப்படையில் ஊழியத்தை செய்யுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் அறைகூவல் கொடுக்கிற கர்த்தராய் இயேசு நாமத்து சத்தியத்தின் அடிப்படை. பார்வையாளராக இருக்காது, ஏதோ வந்தோம் போறோம் அப்படி இருந்திருக்கூடாது. ஆண்டவருடைய வீடு இது, தேவனுடைய ராஜ்யம் இது. பட் ஐ கேன் டூ, நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும். கொஞ்சம் லேட்டா போனா என்னங்க, சில பேருக்கு தூரத்துக்கு போகணும், சில பேருக்கு சுகவீனங்கள் இருக்கு, சில பேருக்கு போக்குவரத்து பிரச்சனை இருக்கு. அப்படி ஆனா நமக்கு நாம நேரத்தோடு அங்க போயிருந்து என்ன செய்ய போறோம், போன் கைக்க போறோமா, அல்லது ரீட்டு மீது படுக்க போறோமோ, அல்லது டிவி ஆன் பண்ணிட்டு பார்த்துருக்க போறோமோ, அல்லது நமக்கு பிரியமாட காய்ச்சிட்டு இருக்க போறோமோ, நமக்கு தெரியும். ஆனா அதை விட இங்க தேவோட வீட்டில சில வேலைகள் இருக்குது, இதை நாம செஞ்சுட்டு கொஞ்சம் பின்னி போனா என்ன, கொஞ்சம் லேட்டா போனா என்ன. ஏங்க நம்ம நித்திரையில ஒரு மனிதனத்தை கட் பண்ணா என்ன, செத்தா போவோம். அப்படித்தான் போனாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கொடியில போகட்டும். என் வாழ்க்கை தேவனுக்கு செலவழிக்காத வாழ்க்கை, நேரமும் நம்முடைய பலமும் சுகமும் ஆற்றலும் அறிவும் எதற்குங்க. நாம் சாகும் போது அவைகளை நம்ம ஒரு சமாதியாகவா, சங்கமமாகவா. நான் கை கொள்ளாதவர்களை உங்களுக்கு பேச, அடுத்த அடுத்த ஞாயிறு அனுவசை ஆறாவது. எட்டு வருஷம் ஆண்டவர் நடத்தியிருக்கார். ஆண்டவருக்கு அதை நினைச்சு அவர் ஸ்பெஷல் ஒரு டே எடுத்து ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் நடத்தியிருக்கேன். சபை வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் தெரியுமா? ஒவ்வொருவரும் ஒரு கோணம். எட்டு ஆண்டு நம்ம ஆண்டு நடத்தியிருக்க அதற்கு நாம் நன்றி சொல்லக்கூடாது. வேலைகள் அதிகமாக இருக்கும், ஆயுதங்கள் பலது இருக்கும். நம்ம நாம் கொஞ்சம் நேரத்துக்கும் பின்னுக்கும் வந்து அல்லது பாஸ்டர் ஷாலே டூ சம்திங், நான் ஏதாவது செய்யறதுக்கு ஏதாவது இருக்குதா? அப்படி இல்லாத பரவாயில்ல, இருந்தா நான் சொல்ல செய்யறேன். செஞ்சா என்னங்க சபையா நமக்கு பலன் அளிக்க போகுது அல்லது பாராட்ட போகுது? பாராட்டமா போனா தான் போகட்டுமே. சபையில பாராட்ட முன் வச்சு நினைச்சு நான் காண்டர் கூலி செய்ய போறோமா? இல்லையே. அது மட்டும் நம்ம புகழ போறோம். நோ, கத்தர் நமக்கு பலன் அளிப்பார். அதான் நான் சொல்றேன், ஆண்டவர்ல வச்சிருக்கிற அன்பின் அடிப்படையில் நாம ஆண்டர் கூலி செய்யணும். அதே நேரத்தில் ஊழியத்துல திருத்தங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கு. திருத்தப்படும் போது, கண்டிக்கப்படும் போது நீங்க பிஹேவ் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் வார ஊழியர்களை கேட்டு பாருங்க, அவங்க எப்படி ஊழியர்களை ட்ரைவ் பண்ணி எடுக்கிறாங்க. ஐ அக்செப்ட். இன்னைக்கு சில ஊழியர்கள் டிசிப்ளின் ஆக்சன் எடுக்கலாம, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கல. என்னவா நடந்தாலும் ஒரு ஒரு ஒழுங்கும் ஒரு நடவடிக்கை ஒன்று எடுக்கலாம. ஒழுங்கு நடவு கேட்டு அவங்க ஓகே நான் போயிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அடுத்த சபையில் அவர்களை வரவேற்கிறதுக்கு ஆயிடு. எங்க திறந்துறது, எங்க மாறுறது, எங்க நம்ம ஊழியத்தை நிறைவேற்றுறது? நீ ஒரு உண்மையான ஊழியக்காரன் இருந்தால், ஊழியக்காரி இருந்தால் உன்னை திருத்தத்துக்கு இடம் கொடு. பைபிள் சொல்றது எபிரேயர் 13:17 நினைக்கிறேன், உங்களை நடத்துறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்றபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்ய அவர்களுக்கு கீழ்படிந்து கீழ்படிந்து மட்டும் கீழ்படுத்த அடங்கி. உங்களிடத்தில் அதிகாரம் செலுத்துறது எங்களுக்கு நோக்கமே இல்லை. I don't like to do that. பட் கீழ்படிந்து அடங்குங்கள். அப்படி இல்லாத எப்படி ஊழியத்தை செய்யறது? எப்படி சபை நடத்துறது? எப்படி ஆண்டவட்டத்தில் ஆண்டவுடைய காரியத்தை நாம் நிறைவேற்றி முடிக்கிறது? நான் முடிக்கிறேன், நேரமா. இப்ப நான் கடைசி ஒரு வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்துற விசேஷம் 2 அதிகாரம் படி 5 வசனம்.
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக.
ஆதியிலே செய்த கிரியைகளை
செய்வாயாக.
எந்த நிலையில இருந்து நீ விழுந்தா என்பதை நினைத்து ஆதியிலே செய்த கிரியைகளை திரும்பவும் செய்வாயாக. அதாவது ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். சிலர் ஆரம்ப ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்தில் ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு ஓடி ஓடி ஏதாவது செய்வார். ஆனா கொஞ்ச நாட்கள் போக 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 அதுலாம் வர வர குறைஞ்சு போகும். அதுக்கப்புறம் என்ன, அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, சபை சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படி எல்லாம் கதைக்க ஆரம்பிப்பார். நாம என்ன ஒருவேளை நமக்கு நம்ம நான் வளர்ந்துட்டோம்னு சொல்லி, பட் தட் இஸ் நாட் த சைன் ஃபார் த க்ரோத் ஆஃப் யுவர் லைஃப் ஆர் யுவர் மினிஸ்டர். ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளலாம், இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ நோ வாட் ஐ ஆம் ஸ்பீக்கிங். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டான். என்ன அன்பு? நீ ஆரம்பத்தில் செய்த கிரியைகளை விட்டு விட்டான் என்று உன் பேர் எனக்கு ஒரு குறைவு. அவன் நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து திரும்பு அல்லது போனால் அப்படி அங்கால நியாய தீர்ப்பு சொல்றான். ஆகவே நம்முடைய ஊழியங்களை நம்முடைய கிரியைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு பல காரியங்களை நாம சொல்றதை தயவு செய்து நிறுத்திட்டு கத்தாவே, இந்த பூமியிலே எனக்கு நீ தந்திருக்க இந்த கொஞ்ச நாட்களையும் வருஷங்களையும் காலங்களையும் ராஜ்யத்தின் பணியில நான் செலவழிக்கிறேன்.
தயவு செய்து எனக்கு பலம் தான். இதற்கு நாம பல இடங்களிலும் விட்டுக் கொடுக்க வேண்டி வரும், பல காரியங்களை மன்னிக்க வேண்டி வரும், பல காரியங்களை மறக்க வேண்டி வரும், பல காரியங்களை தாங்க வேண்டி வரும், பல காரியங்களை நாம் சகிக்க வேண்டி வரும், நிந்தனைகள் அவமானங்கள் போராட்டங்களை நாம் சகிக்க வேண்டி வரும். பட் whatever anything, but do your ministry. நிறைவேற்று என் குமாராகிய தீமோத்தேயுவே, உன் ஊழியத்தை நிறைவேற்று. இடையில விட்டுறாதேப்பா. என் ஓட்டத்தை முடித்து, நல்ல போராட்டத்தை போராடின விசுவாசத்தை காத்துக்கொண்டு என் ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. நீதியுள்ள நியாயாதிபதியா கர்த்தர் அன்னாலே எனக்கு தந்த எனக்கு மாத்திரமா பிரசன்னமாக வரும்போது அனைவருக்கும் அப்பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு கிரிய செய்வார், ராஜ்யம் வளரும், சபை பெறும், ஆண்டவருடைய நாமும் மகிப்பார். ஒருவரிடத்தில் அன்பா இருந்தார் என் கற்பனை கை கொள்வார். உன் முழு இருதத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உன் தேவனாய் கத்திடத்திலே அன்பு கூறுவார். எனக்கு சிஸ்டர் பிரதர், மனுஷத்துல அன்பு கூந்து சோந்து போனீங்க இல்லையா? பல இடங்கள்ல பொருட்கள்ல அன்பு கூந்தும் நாம சோந்து போறோம். நான் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பைனலி ஏழாவது எங்க இருக்குது? ஒன்று யோவான், கடைசியாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு கடைசியான காரியம். ஒருவன் பிதாவிடத்தில், ஒருவன் உலகத்தில் அன்பு கூந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. எங்க இருக்குது? அதிகாரம் வசனம் சொல்லாம சொல்றேன் அப்ப நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒன்று யோவான் எங்க இருக்கு? ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இருக்குதா? பாருங்க, தேடுங்க. பிள்ளைகளே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவர் உலகத்தில் அன்பு கொண்டால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. சரி, படிங்க. இரண்டாம் அதிகாரம் 15 வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவர் உலகத்தில் அன்பு கொண்டால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஆகவே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் அன்பு கூறாதீர்கள். நீங்க உலகத்தில் அன்பு கூர்ந்தால், அதாவது உலக பொருட்களில் அன்பு கூர்ந்தால், உலகத்தில் இருக்கிற மனுஷகிடத்திலே தேவனிடத்தில் பார்க்க அன்பு கூர்ந்தால், போன நான் பார்த்தோம் இல்லையா, நாம ஆண்டவன் பார்க்க இன்னொரு பொருள்ல அல்லது ஒரு நபர்ல நாம அன்பு கூறும்போது அதுவே நமக்கு விக்கிரகமாயி. அவர் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுங்க. பொருட்கள் மேல நாம அதிக அன்பு வச்சிடக்கூடாது. பொருட்களையே நாம, உலக பொருட்களையே நாம கட்டிப்பிடிச்சிடக்கூடாது. அவைகளுக்கு நம்ம வாழ்க்கையில முதலிடம் கொடுத்துடக்கூடாது. அவைகளை தேடுறதுக்கு நேர செலவழிச்சு தேவ சமூகத்தை தேடுறதுக்கு நாம் மறந்துடக்கூடாது. அவை உலகத்தில் ஒருவன் அன்பு கொண்டு அவடத்துல பிதாவின் அன்பு இல்லை. கடினமாக இருக்கும், ஆனா கத்தோட ராஜ்யத்துக்கு போற பாதை அது நெருக்கமும் இடுக்கமாக இருக்குது. அதன் படியாக பிரவசிக்கிறோம் சிலர். அந்த சிலர் நீயும் நானுமாக இருந்தோம். ஆண்டோட நாமத்திற்கு பயமுண்டாடு. கடைசியாக என கருமானவர்களே, எது ஆண்டோடத்தில் அன்பு கூட உங்களுக்கு தடையா இருக்குது? நம்பர் 7, எது ஆண்டோடத்தில் உங்களுக்கு அன்பு கூட தடையா இருக்குது என்பதை கண்டுபிடிக்க அந்த தடைகளை அகற்றுங்க. இவைகளை விவரிக்க எனக்கு நேரம் இல்லை. ஆனா உங்களோட மனசாட்சி தெரியும், உங்களோட உள்ளத்துக்கு தெரியும், நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுறதுக்கு எது உங்களுக்கு தடையாக இருக்கு. அப்படிப்பட்ட தடைகளை அகற்றுங்க. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்க. முழு இருதயத்தோடு அன்பு கூறுங்க. ஆண்டவர் இருதயத்துக்கு பிரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை பலருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாரா? நாம் யாவர் பழுது நிற்போமா? ஜெபத்திற்கு கூட நாம் கடந்து செல்வோம்.